الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وآله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله واتقوا الله إن الله خبير بما تعملون
صدق الله العليم جنيتكم பெருமதிப்புக்குரிய உலமாக்களே, கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்க்கு சுபஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே அவனுடைய பல்வேறுபட்ட படைப்பினங்களை படைத்து வைத்திருக்கிறான். இதிலே மனித சமுதாயத்தை ஒரு சிரேஷ்டமான ஒரு படைப்பாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்திருக்கிறார். அதிலும் முஸ்லிம்களை அல்லாஹ் மிகவும் உயர்ந்தவர்களாகவும், இந்த உலகத்தில் மட்டுமல்ல நாளை மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய ஒரு சமூகமாக ஆக்கி வைத்திருக்கிறார். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே எங்களுக்கு மிகவும் குறுகிய கால வாழ்க்கை தந்து வைத்திருக்கிறார். மிகவும் ஒரு குறுகிய கால வாழ்க்கை தந்திருக்கின்றார். அழிந்து போகக்கூடிய ஒரு வாழ்க்கை, ஒரு நிரந்தரமில்லாத உலகத்துடைய வாழ்க்கையில நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மௌத்துக்கு பின்னாலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களுக்கெல்லாம் ஒரு நிரந்தரமான ஒரு வாழ்க்கை, முடிவே இல்லாத ஆகரத்துடைய வாழ்க்கை அல்லாஹ் வைத்திருக்கிறார். மௌத்துக்கு பின்னாலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முடிவே இல்லாத நிரந்தரமான ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தயார் செய்து வைத்திருக்கிறார். நிச்சயமாக உலகத்திலே வாழக்கூடிய அனைவரும் நாங்கள் மௌத்தாகியாக வேண்டும். இந்த மௌத் நிச்சயமாக நம் அனைவரையும் வந்து சேரும். அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய பரிசுத்தமான குர்ஆனிலே சொல்கின்றான், குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத். இந்த உலகத்திலே அனைவரும் மௌத்தாகி ஆக வேண்டும் என்பதாக குறிப்பிடுகின்றான். எனவே இந்த உலக வாழ்க்கையிலே நாங்கள் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையில் வாழ்ந்து, அல்லாஹ் அவனுடைய கட்டளைக்கு மதிப்பு கொடுத்து, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் எப்படி எங்களை வாழணும் என்பதாக எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய அந்த கட்டளைகள் அவனுடைய கடமைகளுக்கு மதிப்பளித்து எந்த விடயங்களை நாம் செய்யக்கூடாது என்பதாக எங்களை தடை செய்து வைத்திருக்கிறான். அவைகளை தவிர்த்து நடப்பதன் மூலமாகத்தான் உலகத்திலும் நிம்மதியான சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ முடியும். மௌத்துக்கு பின்னாலே நிரந்தரமான முடிவே இல்லாத அந்த ஆகரத்துடைய வாழ்க்கையிலும் நாம் சந்தோஷமாக அப்பொழுதுதான் இருக்க முடியும். அல்லாஹ்க்கு சுபஹானஹு வ தஆலா அவனுடைய பரிசுத்தமான குர்ஆனிலே சொல்கின்றான், மன் அமில சாலிஹம் மின் தக்கரின் அவ் உன்சா வஹுவ முஃமின். யார் முஃமினாக இருந்து கொண்டு முஃமினாக இருக்கும் நிலைமையில சாலிஹான அமல்களை எந்த ஆண் அல்லது எந்த பெண் செய்கின்றார்களோ, நல்ல அமல்களை செய்கின்றார்களோ, அவர்களுக்கு நாம் மனமான சந்தோஷமான வாழ்க்கை கொடுப்போம் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிட்டிருக்கிறார். உலகத்துடைய வாழ்க்கையில் அல்லாஹுக்கு விருப்பமான முறையில் அல்லாஹுடைய திருப்தியை மாத்திரம் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையுடைய நோக்கமாக கொண்டு அல்லாஹுடைய கடமைகளுக்கு மதிப்பளித்து அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் எப்படி வாழ்ந்தார்களோ அதே விதமாக எங்களுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்வதன் மூலமாகத்தான் இந்த உலகத்திலும் நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை நம்மால் வாழ முடியும். மௌத்துக்கு பின்னாலே நிரந்தரமான ஒரு வாழ்க்கை முடிவே இல்லாத இந்த ஆகரத்துடைய வாழ்க்கையிலும் அப்பொழுதுதான் நாங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும். இதற்கு மாற்றமான முறையில் அல்லாஹுடைய கடமைகளை உதாசீனம் செய்து அல்லாஹுடைய கட்டளைகளை நாங்கள் மதிக்காமல் அல்லாஹுடைய கடமைகளை நாங்கள் உலகத்திலே செய்யாமல் அல்லாஹ் எங்களுக்கு கடமையாக இருக்கக்கூடிய இந்த தொழுகையிலே நாம் பேணுதல் காட்டாதவர்களாக அல்லாஹ் எவைகளையெல்லாம் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறானோ அவனுடைய அந்த கட்டளைகள் கடமைகளை நாங்கள் செய்யாதவர்களாக இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த உலகத்திலும் நாங்கள் ஒரு நெருக்கடியான ஒரு வாழ்க்கையை தான் நாம் வாழ வேண்டியிருக்கும். பெரும் ஆட்சி அதிகாரத்தோடு, பட்டம் பதவிகளோடு, கண்ணியத்தோடு, பெரும் மாட மாளிகைகள்ல நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அல்லாஹ் நிம்மதியை அவர்களுக்கு கொடுக்க மாட்டான். மன நிம்மதியோடு அவர்கள் வாழ மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளைகளை உதாசீனம் செய்யக்கூடியவர்கள், அல்லாஹ்வை மறந்து வாழக்கூடியவர்கள், அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகான வாழ்க்கையை வாழ தவறியவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தார்களோ அந்த அருமையான அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையை யாரு விட்டு தன்னுடைய சொந்த மனோ ஆசையின்படி தன்னுடைய வாழ்க்கை அமைப்பார்களோ அவர்கள் நெருக்கடியான ஒரு வாழ்க்கை உலகத்தில் அனுபவிப்பார்கள். நாளை மறுமையிலும் அவர்கள் நிரந்தரமான நஷ்டவாளிகளாக இருப்பார்கள் என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே தெளிவுபடுத்துகின்றார். ஒமன் அஅத அன் திக்ரி என்ற என்னை ஞாபகம் செய்வதை யாரு புறக்கணித்து வாழ்வார், என்னை திக்ரு செய்யாமல், என்னை ஞாபகம் கூறாமல், என்னுடைய கடமைக்கு மதிப்பளிக்காமல், நான் கடமையாக்கி இருக்கக்கூடிய அந்த தொழுகை அல்லாஹ் கூறுகின்றான், இப்படியான இந்த என்னை ஞாபகம் கூறக்கூடிய இப்படியான அமல்களை விட்டும் யாரு தூரமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நாங்கள் ஃபைனலஹு மைஷத லங்கா, அவர்களுக்கு நெருக்கடியான நாம் வாழ்க்கையை வைத்திருக்கிறோம் என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிட்டிருக்கின்றான். நாளை மறுமையிலும் அவர்கள் பார்வையற்றவர்களாக எழுப்பப்படுவார்கள். அல்லாஹுடைய கடமைகளை உதாசீனம் செய்து வாழக்கூடியவர்கள், தொழுகையை விட்டு விட்டு தொழக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய கடமைகளை மதிக்காதவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை வாழ தவறியவர்கள் நாளை மறுமையிலே கண் பார்வையற்றவர்களாக எழுப்பாட்டப்படுவார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அருமையானவர்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வத்தஆலா இந்த உலக வாழ்க்கையை தந்திருப்பதெல்லாம் நம் மறுமைக்காக, ஆகரத்துடைய வாழ்க்கையை தயார் செய்து கொள்வதற்காக வேண்டித்தான் இந்த வாழ்க்கையை தந்திருக்கிறார். எனவே உலக வாழ்க்கை நாம் வாழக்கூடிய கட்டத்திலே இரண்டு விதமான கடமைகளை அல்லாஹ் எங்களுக்கு வைத்திருக்கிறார். ஒன்று அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்பதாக, அதனை ஹுகூக்குல்லாஹ், அல்லாஹோடு சம்பந்தப்பட்ட கடமைகள் என்பதாகவும், இன்னும் ஒரு கடமை ஹுகூக்குல் இபாத், மனிதர்கள் மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்பதாக இரண்டு வகையான கடமைகள் இருந்து கொண்டிருக்கின்றன. ஒன்று அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், இவைகளில் மிக பிரதானமானது நாம் ஒவ்வொரு நாளும் 5 நேரமும் தொழுவது. அல்லாஹ் கட்டாய கடமையாக ஆக்கி வைத்திருக்கிறார். ஒவ்வொரு முஸ்லிமும், பருவமடைந்த ஒவ்வொரு முஸ்லிமும் ஒரு நாளைக்கு 5 நேரம் தொழுவதை கட்டாய கடமையாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கி வைத்திருக்கிறார். இதே போன்றுதான் புனிதமான ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் நாங்கள் அந்த ரமலானுடைய மாதத்தில் நோன்பு நோட்பது. நமக்கு யாருக்கு அல்லாஹ் பண வசதியை தந்து வைத்திருக்கிறானோ, அல்லாஹ் யாருக்கு வசதி வாய்ப்புகளை தந்திருக்கிறானோ, அவர்களுடைய பணத்திலிருந்து ஒவ்வொரு வருடமும் ஜக்காத்து கொடுப்பது, இதுவும் அல்லாஹோடு சம்பந்தப்பட்ட கடமையாக இருக்கிறது. அல்லாஹ் யாருக்கு வசதி வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறானோ, அல்லாஹ் யாருக்கு நல்ல வசதி வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறான், அவர்கள் ஆயுளிலே ஒரு தடவை அல்லாஹுடைய புனிதமிக்க ஆலயம் அந்த காபத்துல்லாவை ஹஜ் செய்வதை அல்லாஹ் கடமையாக ஆக்கி வைத்திருக்கிறார். இதே போன்றுதான் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், அல்லாஹ் இந்த உலகத்தில் என்னென்ன கடமைகளை எங்களுக்கு எல்லாம் கடமையாக்கி வைத்திருக்கிறானோ, அல்லாஹ் இந்த உலகத்திலே ஒரு மனிதன் எப்படி வாழணும் என்பதாக எங்களுக்கு கட்டளை பிறப்பித்திருக்கிறானோ, அல்லாஹுடைய இந்த கடமைகள் அனைத்தையும் நாங்கள் எடுத்து நடப்பது, இதுவும் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளாக இருக்கின்றன. இதே போன்றுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே ஒரு மனிதன் வாழக்கூடிய காலத்திலே சில பாவங்கள், தவறுகள் செய்வதை அல்லாஹ் தடை செய்திருக்கிறார். அப்படியான பாவங்களிலிருந்து எம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வதும் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளாக இருக்கின்றன. எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, அருமையானவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்பதாக சில கடமைகளையும், இதே போன்றுதான் மனிதர்கள் மனிதர்களோடு அவர்களோடு சம்பந்தப்படக்கூடிய கடமைகள் என்பதாக இரண்டு கடமைகளாக ஆக்கி வைத்திருக்கிறார். எனவே மனிதர்கள் மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய இந்த கடமைகளில் பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளும் இருந்து கொண்டிருக்கின்றன. பெற்றோர்கள் நாம் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளும் இருந்து கொண்டிருக்கின்றன. ஒரு கணவன் தன்னுடைய மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையும், ஒரு மனைவியானவள் தன்னுடைய கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளும், ஒரு குடும்பத்தினர் அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள், நம்முடைய பக்கத்து வீட்டார்கள், அண்டை அயலார்கள், நம்மோடு சேர்ந்து வாழக்கூடியவர்களோடு நடந்து கொள்ளக்கூடிய நடைமுறைகள், ஒரு முஸ்லிமான மனிதர் இன்னும் ஒரு முஸ்லிமான மனிதரோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒரு முஸ்லிம் அவர் ஒரு வேற்று மத சகோதரரோடு, இஸ்லாம் அல்லாத ஒரு வேற்று மத சகோதரரோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதாக இஸ்லாம் இவைகளை மிக அலமாக பேசி இருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இஸ்லாத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வத்தஆலா அவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அல்லாஹ் பிரதானமானதாக ஆக்கி வைத்திருக்கிறார். ஆனால் இதே போன்றுதான் ஒரு மனிதன் அடுத்த மனிதருக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் அல்லாஹ் மிகவும் முக்கியமானதாக ஆக்கி வைத்திருக்கிறார். அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இவைகளிலே ஒரு மனிதன் ஏதாவது ஒரு குறையோடு இந்த உலகத்திலே மௌத்தாகிவிட்டால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் விரும்பினால் அந்த மனிதனை மன்னித்துக் கொள்வார். அல்லாஹ் விரும்பினால் அவனுக்கு நீதி நியாயத்தின்படி அல்லாஹ் அவனை தண்டிக்கவும் முடியும். அல்லாஹ் நாடினால் அந்த மனிதனை மன்னிப்பான், அவன் நாடினால் மன்னிக்காமல் விட்டு விடுவார். அல்லாஹோடு சம்பந்தப்படக்கூடிய கடமைகள் அல்லாஹ் அப்படி அமைத்து வைத்திருக்கிறார். ஆனால் அடியார்கள் மனிதர்கள் மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் நாம் ஒரு குறைபாட்டுடன், நாம் ஒரு குறை செய்தவர்களாக, அதிலே நாம் ஒரு குறையோடு மூத்தாகுவோம் என்று சொன்னால், யாரு எந்த மனிதரோடு சம்பந்தப்படுகிறதோ அந்த மனிதர் எம்மை மன்னிக்காதவரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை மன்னிக்க மாட்டார். கண்ணியத்துக்குரியவர்களே, அருமையானவர்களே, ஒரு மனிதனுடைய குறைய நாங்க பேசுறது, ஒரு மனிதரை பத்தி நாங்க புறம் பேசுவது, ஒரு மனிதன் அவனுடைய குறைகளை நாங்கள் அம்பலப்படுத்துவது, ஒரு மனிதருடைய மானத்தில் கை வைப்பது, இவைகளெல்லாம் அல்லாஹுடைய கண்ணோட்டத்திலே மனிதர்களோடு சம்பந்தப்படக்கூடிய விடயங்கள். இவைகளில் நாம் ஒரு குறையோடு மூத்தாகுவோம் என்று சொன்னால், நாம் யாருக்காவது அவருடைய குறையை பேசிவிட்டு நாம் மூத்தாகுவோம் என்றால், யாருடைய குறையை நாம் பேசினோமோ அவர் மன்னிக்காத வரையில் அல்லாஹ் எங்களை மன்னிக்க மாட்டார். அவ்வளவு ஒரு பாரதூரமான குற்றமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களோடு சம்பந்தப்படக்கூடிய கடமைகளை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, அருமையானவர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு பெண்மணியை பற்றி கூறப்பட்டது. அந்த பெண்மணி பகலெல்லாம் அவள் நோன்பு நோட்க கூடியவளாகவும் இரவையிலே நின்று வணங்கக்கூடிய பெண்ணாகவும் இருந்தார். இதே நேரம் அந்த பெண் விடியமாக சொல்லப்படும் போது அந்த பெண் ஒரு மோசமான நடத்தை உள்ளவளாக, அதாவது பக்கத்து வீட்டார்களோடு அவர்களுடைய மனதை துன்புறுத்தக்கூடியவளாக, அடுத்த வீட்டார்களோடு முறை தவறி நடக்கக்கூடியவளாக, அடுத்த வீட்டார்களோடு நல்ல பண்போடு நடந்து கொள்ளாத பெண்மணி என்பதாக சொல்லப்பட்ட போது அல்லாஹுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த பெண்மணி நரகவாதி என்பதாக சொன்னார். கண்ணியத்துக்குரியவர்களே, அருமையானவர்களே, நாம் சிந்திக்க வேண்டும். அந்த பெண்மணி பகலெல்லாம் அவள் நோன்பு நோற்று கொண்டிருக்க கூடிய பெண்மணி. அந்த பெண்மணி ஃபர்லான நோன்பு மாத்திரமல்ல, சுன்னத்தான எந்த ஒரு நோன்பை கூட தவற விடாமல் சுன்னத்தான நோன்புகளை பிடித்து வரக்கூடிய ஒரு பெண்மணி. அவள் ஃபர்லான வணக்கங்களோடு மட்டும் தன்னுடைய இபாதத்தை குறைத்து கொண்டவள் அல்ல, சுன்னத்தான நஃபிலான வணக்கங்களிலே பேணுதல் காட்டக்கூடியவள். எந்த அளவு என்றால், இரவு நேரத்திலே நின்று வணங்கக்கூடிய பெண்மணி. அந்த பெண்ணுடைய விடயத்திலே பக்கத்து வீட்டார்களோடு அவள் நல்ல முறையில் நடப்பதில்லை, அடுத்த வீட்டார்களுடைய மனதை நோவிடிக்க கூடியவள். அவளுடைய பேச்சினால் அடுத்தவர்களுடைய மனம் நொந்து கொண்டிருக்கிறது. யார் ரசூலுல்லாஹ், அன்பு தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, இந்த பெண்ணுடைய விடயத்திலே நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்ட நேரத்தில் அவள் ஒரு நரகவாதி என்பதாக அல்லாஹ்வுடைய அன்பு தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், அடுத்த மனிதர்களோடு சம்பந்தப்படக்கூடிய விடயத்திலே நாம் எவ்வளவெல்லாம் கரிசனை செய்ய வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, அருமையானவர்களே, ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரிவர செய்து கொண்டிருக்கிறான், ஆனால் மக்களோடு நடந்து கொள்ளக்கூடிய விடயத்திலே அவன் முறை தவறி நடக்கும் போதோ, அவர்களுடைய மனதை துன்புறுத்தும் போதோ, அவர்களை பற்றி புறம் பேசும் போதோ, ஒரு மனிதருடைய மானத்திலே கை வைக்கும் போதோ, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதனை ஒருபோதும் அதனை அல்லாஹ் விரும்ப மாட்டார். ஒரு மனிதர் இன்னொரு மனிதருடைய இரத்தத்தை ஓட்டுவார் என்றால், இன்னொரு மனிதருடைய ஒரு முஸ்லிமுடைய பொருளுக்கு ஒரு தீங்கு விளைவிப்பார் என்று சொன்னார், ஒரு முஸ்லிமுடைய மானத்தில் இவர் கை வைப்பார் என்று சொன்னால், நிச்சயமாக இந்த மனிதன் அல்லாஹுடைய புனிதமிக்க ஆலயம் காபத்துல்லாவிலே கை வைப்பதை போன்றுதான். அல்லாஹுடைய புனிதமிக்க ஆலயம் இந்த காபத்துல்லா, அல்லாஹுடைய புனிதமான ஆலயம். எவ்வளவு சிறப்பு மிக்க அந்த காபத்துல்லாவுக்கு ஒரு மனிதன் ஒரு தீங்கு செய்யக்கூடிய மனிதன், அப்படியான ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்தில் எவ்வளவு ஒரு குற்றம் பிடிக்கப்படக்கூடிய மனிதனாக இருக்கிறான் என்பதை சிந்திக்க வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, அருமையானவர்களே, அல்லாஹுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய புனிதமிக்க ஆலயம் அந்த காபத்துல்லாவுக்கு வந்து கொண்டிருந்தார். மக்கள் எல்லாம் ஆரவாரமாக சந்தோஷமா அல்லாஹுடைய புனிதமிக்க ஆலயம் அந்த காபத்துல்லாவை வலம் வந்து கொண்டிருந்தார். அல்லாஹுடைய நபி அவர்கள் பார்க்கிறார்கள், காபத்துல்லாவை ஒரு கூட்டத்தினர்கள் வலம் வந்து தவாஃப் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு கூட்டத்தினர்கள் காபத்துல்லாவுடைய பிடவை பிடித்து கொண்டு தொங்கிக் கொண்டு அல்லாஹ்விடத்திலே செய்த பாவங்களுக்காக வேண்டி தௌபா செய்து கொண்டிருக்கிறார். இன்னொரு கூட்டம் ஹஜ்ஜருல் அஸ்வதை முத்தம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு கூட்டம் சஃபா மர்வாவுக்கிடையில் ஓடுகின்றார்கள். இன்னொரு கூட்டத்தினர்கள் ஜம்ஜம் தண்ணீர் அதை குடித்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகின்றார்கள். காபத்துல்லாவை பார்த்து காபாவுடைய திண்ணையில் இருந்து கொண்டு லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், இந்த உலகத்திலே வணங்குவதற்கு தகுதியானவன் யா அல்லாஹ் நீ மாத்திரம் தான் இருந்து கொண்டிருக்கிறார். அந்த காபத்துல்லாவை பார்த்து பேசுகிறார்கள், ஏ காபாவே, ஏ காபாவை நீ எவ்வளவு கண்ணியமாக இருக்கிறாய், ஏ காபாவை நீ எவ்வளவு நறுமணமாக இருக்கிறாய். நறுமணம் என்றால் உன்னுடைய நறுமணம் தான் நறுமணமாக இருக்கிறது. ஏ காபாவை கண்ணியம் என்றால் உனக்கு கிடைக்கக்கூடிய கண்ணியம் தான் கண்ணியம் என்பதாக சொல்லிவிட்டு அல்லாஹுடைய அன்பு தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த முஹம்மதுடைய உயிர் யாருடைய கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக சொல்லுகின்றேன், இந்த முஹம்மதுடைய உயிர் யாருடைய கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக சொல்கிறேன். ஏ காபாவை ஒரு மோமின் உள்ளத்தில் அல்லாஹ்விடத்திலே, ஏ காபாவை ஒரு மோமின் அல்லாஹ்விடத்திலே உன்னை விடவும் உயர்ந்தவராக இருந்து கொண்டிருக்கிறார் என்பதாக அல்லாஹுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். கண்ணியத்துக்குரியவர்களே, அருமையானவர்களே, பெரியோர்களே, காபத்துல்லாவுக்கு ஒரு மனிதன் தீங்கிழைக்கிறார். அல்லாஹ்வுடைய புனிதமிக்க ஆலயம் அந்த காபத்துல்லாவுக்கு ஒரு மனிதன் தீங்கிழைத்தாலும் அல்லாஹ் நாடினால் அவனை அல்லாஹ் மன்னித்துக் கொள்வார். ஆனால் ஒரு ஒரு அல்லாஹ்வை நம்பி வாழக்கூடிய ஒரு முஸ்லிம், அல்லாஹ்வை நம்பி வாழக்கூடிய ஒரு மோமின், அந்த மனிதனுக்கு தீங்கு கொடுப்பதை அல்லாஹ் விரும்பவே மாட்டார். எதுவரைக்கும் நாங்கள் அவர்களுடைய பொருளுக்கு, அவர்களுடைய உயிருக்கு, அவர்களுடைய மானத்தில் நாம் கை வைப்போம் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை மன்னிக்க மாட்டார். எதுவரைக்கும் அவர்கள் எங்களை மன்னிக்க மாட்டார்களோ அதுவரைக்கும் அல்லாஹ் எங்களை மன்னிக்க மாட்டான். அவ்வளவு ஒரு பாரதூரமான குற்றம் என்பதை அல்லாஹுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அருமையானவர்களே, அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா நாம நிறைய அமல்களோடு நல மறுமையில நாம் சென்றாலும் கூட நாங்கள் அடுத்தவர்களுடைய மானத்திலே கை வைத்தவர்களாக, அடுத்தவர்களுக்கு தீங்கிழைத்தவர்களாக, அடுத்தவர்களை பற்றி புறம் பேசக்கூடியவர்களாக, அடுத்தவர்களுடைய பொருளுக்கு தீங்கிழைக்கக்கூடியவர்களாக நாம் இருப்போம் என்றால் நாளை மறுமையில் எங்களுடைய நன்மைகளை எல்லாம் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா அவர்களுக்கு கொடுப்பார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய ஒரு நீளமான ஒரு ஹதீஸ், கியாமத்துடைய நாளையில் ஒரு மனிதன் ஏராளமான தொழுகைகளோடு அவனுடைய பரதான தொழுகைக்கு மேல்மிச்சமாக சுன்னத்தான நபிலான தொழுகைகளை தொழுதவனாக, ஃபரலான நோன்பை பிடித்து சுண்ணத்தான நோன்புகள் ஏராளமான நோன்புகள் நோற்றவனாக, ஜகாத்து கொடுத்து சதக்கா தான தர்மம் செய்தவனாக, நல்ல அமல்களை அதிகமான அமல்களோடு வருவா சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனால் இந்த மனிதன் சில மனிதர்களை ஏசி இருப்பார், சில மனிதர்கள் மீது இட்டு கட்டி இருப்பான், இன்னும் சிலர்களுடைய அவர்களுடைய பொருளை இவன் சாப்பிட்டு இருப்பான், இன்னும் சில மனிதர்களுடைய இரத்தத்தை ஓட்டுவதற்கு இவன் காரணமாக இருந்திருப்பான், இன்னும் சிலர்களை வீணாக அடித்திருப்பான். அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் யார் மீதெல்லாம் இவன் அநியாயம் செய்தானோ, அநியாயம் இழைத்தவர்களுக்கு நாளை மறுமையிலே அவனை நிறுத்தாட்டி வைக்கப்பட்டு அவன் மலை அளவு நன்மைகளை கொண்டு வந்திருப்பான். ஒரு மலை மீது வைத்தால் இந்த மலை கூட இவனுடைய நன்மைகளை தாங்காமல், அவ்வளவு ஏராளமான நன்மைகளை கொண்டு வந்த அந்த மலை மீது வைத்தால் மலை சுக்கு நூறாக அது பஞ்சு பஞ்சாக பறந்துவிடும். அந்த அளவு ஏராளமான நன்மைகளோடு இவன் வந்திருக்கும் போது அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா யார் யார் மீதெல்லாம் இவன் அநியாயம் இழைத்தானோ அவர்களுக்கு இந்த நன்மைகள் இருந்து கொடுத்து கொண்டிருப்பார். எந்த அளவுக்கு என்றால் இவனுடைய நன்மைகள் எல்லாம் அழிந்து எல்லா மக்களுக்கும் பங்கு வைக்கப்பட்டதன் பின்னால் இன்னும் சிலர்கள் அல்லாஹ்விடத்திலே வந்து சொல்லுவார்கள், இவன் செய்த அநியாயங்கள், இவன் செய்த இந்த உலகத்திலே அடுத்தவர்களுடைய விடயத்திலே செய்த குறைகள், இவைகளை பற்றி அல்லாஹ்விடம் முறைப்பாடு செய்யும் போது நன்மைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டு, இப்பொழுது இன்னும் சிலர்கள் இந்த மனிதனை பற்றி முறைப்பாடு செய்ய வந்த போது அல்லாஹ் அவர்களுக்கு நன்மைகளை கொடுப்பதற்கு எதுவும் இல்லாமல் அவர்களுடைய பாவங்களை எல்லாம் இந்த மனிதன் மீது சுமத்தாட்டப்பட்டு நாளை மறுமையில் இவன் நரகலோகத்துக்கு முகம் குப்புற இழுத்தாட்டப்பட்ட நிலைமையிலே அந்த மலக்குமார்கள் இவனை இழுத்து செல்வார்கள் என்பதாக அல்லாஹுடைய அன்பு தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால், கண்ணியத்துக்குரியவர்களே, அருமையானவர்களே, நாம் சிந்திக்க வேண்டும். இன்றைக்கு நாங்கள் ஐந்து நேரம் தொழுகின்றோம், சுன்னத்தான நஃபிலான வணக்கங்களை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம், இதை போன்றுதான் நோன்பு நோக்கின்றோம், சுன்னத்தான நஃபிலான நோன்புகளை நோக்கின்றோம், சதக்கா தான தர்மங்கள் செய்கின்றோம், நல்ல கர்மங்கள் செய்கின்றோம். ஆனால் எங்களுடைய அமல்களை நாங்கள் பாதுகாக்கின்றோமா என்பதை சிந்திக்க வேண்டும். நாம் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு ஐந்து நேரமும் தொழுதுவோம், அல்லாஹ்விடத்திலே நாம் நல்ல அமல்களை செய்து நாளை மறுமையிலே எந்த கண்ணும் கண்டிராத, எந்த காதும் கேட்டிருக்காத, எந்த ஒரு மனிதனுடைய உள்ளத்திலும் கற்பனையில ஊசலாடி இருக்க முடியாத சொர்க்கலோகத்தை ஆசை வைத்துக் கொண்டிருக்கிறோம், அந்த சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும் என்று ஆசை உள்ளவர்களாக, இந்த சொர்க்கலோகத்துக்கு நாம் செல்ல வேண்டும் என்ற இந்த ஆசையோடு அல்லாஹ்வுடைய திருப்தியோடு அமல்கள் செய்து கொண்டிருக்கிறோம், நம்முடைய தொழுகைகள், நம்முடைய நோன்புகள், நாம் செய்யக்கூடிய நல்ல அமல்கள் உண்மையிலே பாதுகாத்து வைக்கப்பட்டிருக்கின்றதா? எம்முடைய நாவின் மூலமாக அல்லது நாம் செய்யக்கூடிய இந்த நல்ல அமல்களை அடுத்தவர்களை பற்றி குறை பேசி அவர்களுடைய அவர்களை பற்றி புறம் பேசி அவர்களுடைய மனது விரும்பாத வார்த்தைகளை கூறி நன்மைகளை அடுத்தவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோமா என்பதை சிந்திக்க வேண்டும். நாளை மறுமையிலே நாம் யாரும் அடுத்தவர்களுக்கு கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய இந்த அமலை கொடுத்து அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த பயங்கரமான நரகத்துக்குரியவர்களாக நாம் யாரும் ஆகிவிடக்கூடாது. கண்ணியத்துக்குரியவர்களே, அருமையானவர்களே, நமக்கு ஒரு நோய் வந்து விட்டால் அல்லது நமக்கு ஏதாவது ஒரு நம்முடைய உடம்பிலே வித்தியாசங்கள் வந்துவிட்டால்
அதை நாம் நம்முடைய உடம்பை பாதுகாப்பதற்காக வேண்டி நாம் எத்தனையோ சிகிச்சைகளை செய்கின்றோம். நம்முடைய பொருட்களை பாதுகாப்பதற்காக நம்முடைய வியாபார ஸ்தலங்களிலே எத்தனையோ இன்றைய நவீன கருவிகளை நாங்கள் அங்கு நவீன கருவிகள் மூலமாக ஒரு பாதுகாப்பு கொடுக்கின்றோம். நம்முடைய பொருள்களை பாதுகாக்கப்படணும் என்பதற்காக நாம் கேமராக்களை நாம் இன்று பூட்டியிருக்கிறோம். காரணம் என்ன? இதில் ஒரு குறை வந்துவிடக் கூடாது என்பதாக சிந்திக்கின்றோமே. ஆனால் கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய இந்த நல்ல அமல்கள் இன்று பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறதா என்பதை சிந்திக்க வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, அருமையானவர்களே, பெரியோர்களே, மலை அளவு நன்மைகளை சம்பாதித்து அல்லாஹ்வுடைய விடயத்திலே அப்படி அமல் செய்திருக்கக்கூடிய ஒரு மனிதன் ஏராளமான நன்மைகளை செய்திருக்கிறான். ஒரு மலை மீது வைத்தால் இந்த மலை சுக்கு நூறாக பஞ்சி பஞ்சாக பறந்து சென்று விடும் அந்த அளவுக்கோ ஏராளமான நன்மைகளை செய்த மனிதன். ஆனால் அவன் சொர்க்கம் செல்வதற்கு தடையாக இருப்பது என்ன என்பதை சிந்திக்க வேண்டும். மனிதர்கள் மனிதர்களோடு நடந்து கொள்ளக்கூடிய முறையிலே அவன் தவறிழைத்திருக்கிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, அருமையானவர்களே, பெற்றோர்கள் தம்முடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளும் இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு பெற்றோர் தன்னுடைய குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் அல்லாஹுடைய அன்பு தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லி வைத்திருக்கின்றார்கள். எனவே பெற்றோர்கள் நாம் எம்முடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய இந்த கடமைகளில் குறை செய்வோம் என்றால் நிச்சயமாக நாங்கள் அல்லாஹ்விடத்திலே விசாரணை செய்யப்படுவோம். உண்மையிலே சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் எத்தனையோ பேர்கள் அவர்கள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களாக இருந்து கொண்டிருக்கும் போதோ அல்லாஹ் நமக்கு அந்த குழந்தை பாக்கியங்களை தந்து வைத்திருக்கிறார். அல்லாஹ் அவனுடைய பரிசுத்தமான குர்ஆனிலே சொல்கிறான், யஹபு லிமை யஷாவு இனாசா, அல்லாஹ் விரும்பியவங்களுக்கு பெண் மக்களை அன்பளிப்பாக கொடுக்கிறார். அல்லாஹுடைய ஒரு அன்பளிப்பு, அல்லாஹ் தன்னுடைய புறத்தில் இருந்து ஒரு அன்பளிப்பாக அவன் விரும்பியவர்களுக்கு பெண் மக்களை கொடுக்கிறான். அவன் விரும்பியவர்களுக்கு ஆண் மக்களை மாத்திரம் கொடுக்கிறான். அவன் விரும்பியவர்களுக்கு ஆண்களையும் பெண்களையும் ஒன்ற கலந்து கொடுத்திருக்கிறான். இன்னும் சிலர்களை அல்லாஹ் குழந்தை இல்லாதவர்களாக ஆக்கி வைத்திருக்கிறான் என்பதாக அல்லாஹுவே குறிப்பிட்டிருக்கிறார். எனவே அல்லாஹ் அவனுடைய புறத்திலிருந்து சன்மானமாக எங்களுக்கு நாம் அல்லாஹ்வுடைய அவனுடைய கடமைகளை சந்தோஷமாக நிறைவேற்றுவதற்காக இந்த உலக வாழ்க்கையில் ஒரு குடும்ப வாழ்க்கையாக நாம் தம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதற்காக ஒரு பிள்ளை, ஒரு தாய், ஒரு தந்தை என்ற உறவை தந்து அல்லாஹ் எமக்கு அவனுடைய கடமைகளை மதித்து வாழ்வதற்காக வேண்டி இப்படியான ஒரு அமைப்பை அல்லாஹ் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறான். நிச்சயமாக நாம் இவைகளில் குறைகள் செய்துவிட்டு மௌத்தாகுவோம் என்றால் அல்லாஹ்விடத்திலே நிச்சயமாக நாங்கள் தண்டனை செய்யப்படுவோம் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஐயத்திஹி, நீங்கள் அனைவரும் பொறுப்புதாரிகள், உங்களுடைய பொறுப்புகளை பற்றி அல்லாஹ் நாளை மறுமையிலே விசாரணை செய்வான் என்பதாக அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் சொன்னார். எனவே ஒரு குடும்ப தலைவர் அவரிடத்திலே மனைவி அவர்களுடைய பிள்ளைகளை பற்றி அல்லாஹ் விசாரணை செய்வார். உங்களுடைய மனைவி உங்களுடைய பிள்ளைகளுடைய விடயத்தில் எந்த அளவுக்கு நீங்கள் கரிசனை செய்தீர்கள், அவர்களை தீனுள்ளவர்களாக மார்க்கப்பட்டுள்ளவர்களாக அல்லாஹ்வுடைய கடமைகளை எடுத்து நடப்பதற்காக நீங்கள் எந்த அளவுக்கு பிரயாசைப்பட்டீர்கள் என்று அல்லாஹ் உங்களிடம் விசாரணை செய்வார். ஒரு பெண்மணி குடும்ப தலைவி, உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் எப்படி வளர்த்தீர்கள் என்பதாக அல்லாஹ் நாளை மறுமையிலே நிச்சயமாக அல்லாஹ் விசாரணை செய்வார். ஒரு குழந்தை வளர்ப்புடைய ஆரம்பம் ஒரு பெண்ணிடமிருந்து தான் அது செல்கின்றது. ஒரு பெண் அவருடைய வீட்டு மாகோலிலே தான் ஒரு பிள்ளை அதனுடைய அந்த குழந்தையுடைய ஆரம்ப பாடசாலை ஒரு தாயுடைய மடியாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த தாயுடைய அரவணைப்பிலே சிறுபிராயத்திலிருந்து இந்த குழந்தை வளர்ந்து வரும்போதோ அந்த குழந்தையை எப்படி அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையிலே வளர்த்தீர்கள் என்பதை அல்லாஹ் ஒரு தாயிடத்திலே நிச்சயமாக விசாரணை செய்வார். கண்ணியத்துக்குரியவர்களே, அருமையானவர்களே, இதே போன்றுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையிலே ஒரு பிள்ளையிடத்திலே உங்களுடைய தாய் தந்தையர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நீங்கள் முறையாக செய்தீர்களா என்பதாக விசாரணை செய்வார். நிச்சயமாக பிள்ளைகள் தம்முடைய பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பற்றி அல்லாஹ் நாளை மறுமையிலே விசாரணை செய்வார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறார், உங்களுடைய ரப்புக்கு உங்களுடைய உங்களை படைத்த அந்த நாயன் அந்த அல்லாஹ்வுக்கு நீங்கள் வணங்குவதை அல்லாஹ் உங்களுக்கு கடமையாக்கி வைத்திருக்கிறார். அவனை தவிர வேறு யாரையும் நீங்கள் வணங்க கூடாது என்பதை அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். ஒபில் வாலிதைன் எஹ்சானா, உங்களுடைய தாய் தந்தையர்கள் உங்களுடைய பெற்றோர்கள் அவர்களோடு நல்ல முறையிலே நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்பதாக குறிப்பிட்டு விட்டு, உங்களுடைய பெற்றோர்கள் அவர்கள் இருவரை அல்லது ஒருவரை நீங்கள் வயது முதிர்ந்த இந்த பிராயத்திலே அவர்களை அடைந்தாலும் அவங்களுக்கு சீ என்ற வார்த்தையை கூட நீங்கள் உரைத்து விடக் கூடாது. இம்மா யபுலுகன்ன இந்தக்கல் கிபர அஹதுஹுமா அவ் கிலாஹுமா, உங்களோட பெற்றோர்கள் அவர்களில் இருவரில் இருவரை அல்லது இருவரில் ஒருவரை நீங்கள் வயது முதிர்ந்த அந்த பிராயத்திலே நீங்கள் அடைந்து உங்களோட மனதுக்கு விருப்பம் இல்லாத ஒரு செயலை வயது முதிர்ந்த பிராயத்திலே தாய் தந்தையர்கள் ஏதாவது ஒரு செயலை செய்து விட்டாலும், உங்களோட மனதுக்கு விருப்பம் இல்லாத ஒன்றை பேசிவிட்டால், உங்களோட மனதுக்கு விருப்பம் இல்லாத ஒரு செயலை செய்து விட்டாலும் பல தக்குள்ள நீங்கள் உங்களுடைய தாய் தந்தையர்களுக்கு சீ என்ற வார்த்தையை கூட உரைத்து விடக் கூடாது. உம்மிடமிருந்து உங்களோட தாய் தந்தையர்கள் அவங்க ரெண்டு பேர் இருக்கின்றார்கள், அவங்க அவங்கள நீங்க விரட்டி விடாதீர்கள். நீங்க சங்கையான நல்ல வார்த்தைகளை கொண்டு அவங்களை அழையுங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, அருமையானவர்களே, பெரியோர்களே, ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு தாய் தந்தையர்களோடு நல்ல முறையிலே நடந்து கொள்ளுங்கள். நீங்க உங்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிறுபிராயத்திலே உங்களோடு இரக்கமாக பாசமாக இந்த தாய் தந்தையர்கள் உங்களோடு நடந்ததை போன்றோ அவங்களோடு நீங்கள் இப்பொழுது சிறு பிராயத்தை போன்றோ வயது முதிர்ந்த நிலைமையில் ஏதாவது ஒன்று நடந்து விட்டால் சீ என்று கூட உரைக்க கூடாது என்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். கண்ணியத்துக்குரியவர்களே, அருமையானவர்களே, பெரியோர்களே, ஆனால் இன்று நம்மிலே பலர்கள் நம்மில் பலர்கள் எங்களை பெற்று கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கிய அந்த பெற்றோர்களோடு எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதை சிந்திக்க வேண்டும். எம்மை பெற்று கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கின அந்த பெற்றோர்களோடு பிள்ளைகள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதை சிந்திக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே பிறப்பதற்கு முன்னாலே தந்தை அவர்கள் இழந்து விட்டார்கள். அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் உலகத்திலே பிறப்பதற்கு முன்னாலே தன்னுடைய தந்தை அவர்கள் இழந்து விட்டார்கள். தன்னுடைய கண்மாணிக்கத்தினால் அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் தன்னுடைய தந்தையை அவர்கள் பார்க்கும் சந்தர்ப்பம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. அவர்களுடைய தாயார் அவர்கள் நபி அவர்களை சுமந்து கொண்டிருக்கின்றார்கள். 8 மாதமாகின்றது. அவர்களுடைய நபியுடைய தந்தை அவர்கள் இப்பொழுது ஒரு பயணம் செய்கின்றார்கள். சென்ற பயணத்திலே அவர்கள் அவர்களுக்கு சுகையினம் ஏற்பட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கும் போதோ நபியுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மௌத்தாக இருக்கின்றார். நபி அவங்க பிறப்பதற்கு முன்னாலே 2 மாதங்கள் இருப்பதற்கு முன்னாலே ஒரு பயணத்தில் ஈடுபட்டவர்கள், அவர்கள் வீடு திரும்பவில்லை, பயணத்திலே நோய்வாய்ப்பட்டு அப்படியே மௌத்தாகிவிட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறந்து 6 வயது, அந்த நேரத்திலே அவர்களுடைய அருமை தாயை கூட, ஹஜ்ரத் ஆமினா ரழியல்லாஹு அன்ஹா நபியுடைய தாயை கூட அவர்கள் இழந்து விடுகின்றார். நபியுடைய தாய் மௌத்தாகிவிட்டார். நம்மளே ஒரு சிறுவர், ஒரு 6 வயதுடைய சிறுவன், ஒரு தாயும் தந்தையும் இல்லாத ஒரு சிறுவர், நம்முடைய சமூகத்தில் யாராவது அப்படி இருந்தால் நாம் எவ்வளவெல்லாம் அந்த பிள்ளையோடு தாய் இல்லாத, ஒரு தந்தை இல்லாத ஒரு குழந்தை என்பதாக நாம் அரவணைப்போம். நபி அவங்க தன்னுடைய சிறுபிராயத்திலே தன்னுடைய தாயை இழந்திருந்தார். ஆனால் அல்லாஹ்வுடைய அன்பு தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் மக்களுக்கு முன்னிலையிலே ஒரு உபன்யாசம் செய்து கொண்டிருந்தார். அவர்கள் ஒரு உபன்யாசம் செய்து கொண்டிருக்க கூடிய வேளையிலே தூரத்தில் இருந்து ஒரு வயது முதிர்ந்த ஒரு மூதாட்டி பெண்மணி ஒரு கம்பை அசாவை ஊண்டியவளாக தூரத்தில் இருந்து வருவதை கண்டவர்கள் அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் எழுந்து நின்று அந்த தூரத்துக்கு செல்கின்றார்கள். அந்த பெண்மணி, வயது முதிர்ந்த ஒரு மூதாட்டி பெண்மணி வருகின்றார்கள். அவர்களிடத்திலே ஓடோடி சென்று அந்த பெண்மை மெதுவாக அவர்களுடைய அந்த கம்பை பிடித்து கொண்டு நபி அவங்க அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் அந்த சபைக்கு அந்த தாய் அவர்களை அழைத்து வருகின்றார். அல்லாஹுடைய நபி அவர்கள் அந்த தாயை தன்னுடைய முபாரக்கான கையினால் பிடித்து கொண்டு அணைத்து கொண்டு அந்த தாயை மெது மெதுவாக அந்த தாய் நடந்து வருகின்றால் அவளுடைய அந்த தாய் அவங்க மெதுவாக நடந்து கொண்டு வருகின்றார்கள். மெது மெதுவாக அல்லாஹுடைய நபி அவங்கள் இப்பொழுது அந்த தாயை அந்த சபைக்கு சபைக்கு அழைத்து வந்து தன்னுடைய முபாரக்கான மேனிலே ஒரு வெள்ளை நிறமான போர்வை போர்த்தப்பட்டிருந்தது. அந்த போர்வை அப்படியே கீழே பூமியிலே விரித்தார். அந்த பூமியிலே தன்னுடைய முபாரக்கான மேனியிலே போர்த்தப்பட்டிருந்த வெள்ளை நிற போர்வையை கீழே விரித்து அவ்வம்மையார் அந்த தாயார் அவர்களை அப்படியே அமர வைத்தார். அந்த தாய் அவர்கள் மிக நீண்ட நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு கதைத்து விட்டு சந்தோஷமாக செல்லுகின்றார்கள். இப்பொழுது சபையில் இருந்த சஹாபாக்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய நபியே, நாயகமே, தங்களுடைய சிறுபிராயத்திலே நீங்கள் உங்களுடைய தாயை இழந்து விட்டீர்கள் அல்லவா, ஆனால் வெகு தூரத்திலே ஒரு பெண்மணி, வயது முதிர்ந்த ஒரு பெண்மணி வரும்போது நீங்கள் ஓடோடி சென்று அந்த பெண்ணை அவர்களுடைய கையை பிடித்து கொண்டு இரக்கமாக வந்து உங்களுடைய போர்வையை நீங்கள் கீழே விரித்து அமர வைத்து அந்த பெண்மணி எவ்வளவு நேரம் கதைக்கின்றால் அது வரைக்கும் உங்களோட காத கிட்ட நீங்கள் வைத்துக் கொண்டு அருமையாக இரக்கமாக கதைத்தீர்களே அந்த மூதாட்டி பெண்மணி யார் என்பதாக கேட்ட நேரத்திலே அல்லாஹ்வுடைய அன்பு தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்கள் இருந்து கண்ணீர் வடிந்தது. சஹாபாக்களும் அல்ல ஆரம்பித்தார்கள். அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த பெண்மணி யார் என்றால், நான் சிறுபிராயத்திலே இருக்கும் போதோ எனக்கு பால் புகட்டின தாய் என்பதாக அல்லாஹுடைய நபி அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு பால் புகட்டின தாய் வந்த சமயத்திலே அன்னாருடைய நபியுடைய புனிதமான மேனியிலே போர்த்தப்பட்டிருந்த போர்வை கலட்டி அதை கீழே விரித்து அந்த தாய் அவர்களை சங்க மரியாதைப்படுத்தி அனுப்பினார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு நம்மை பெற்று வளர்த்து ஆளாக்கக்கூடிய ஆளாக்கின் அந்த தாய் தந்தையர்களோடு எப்படி நாம் நடந்து கொள்கிறோம் என்பதை ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தாய் தந்தையர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அளப்பரியது. எவ்வளவு தான் நாங்கள் நன்றி கடன் செய்தாலும் அவர்கள் பட்ட கஷ்டங்களுக்கு, எம்முடைய தாய் தந்தையர்கள் பட்ட சிரமங்களுக்கு, எம்முடைய தாய் தந்தையர்கள் நமக்காக வேண்டிப்பட்ட இந்த துயரங்களுக்கு ஒருபோதும் அது ஈடாக மாட்டார். நாம் எவ்வளவு தான் எம்முடைய தாய் தந்தையர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாங்கள் நிறைவேற்றினாலும் நம்முடைய தாய் தந்தையர்கள் அவர்கள் எமக்காகப்பட்ட கஷ்டங்கள், எமக்காகப்பட்ட துன்பங்கள் துயரங்கள் அதுக்கு ஒருபோதும் அது ஈடாக மாட்டாது என்பதை நாங்கள் உணர வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, அருமையானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எமக்கு தாய் தந்தையர்கள் அவர்களை தந்திருக்கிறான் என்றால் நிச்சயமாக நாம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் குறை செய்து விட்டு மட்டும் மௌத்தாகிவிடக்கூடாது. யாராவது இந்த உலகத்திலே தன்னுடைய தாய் தந்தையர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் குறை செய்து விட்டு மௌத்தாகுவார்கள் என்றால், யாராவது தன்னுடைய தாய் தந்தையருக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் குறை செய்தவர்களாக, தன்னுடைய தாய் தந்தையர்களுடைய மனதை நோவிடித்தவர்களாக, தன்னுடைய தாய் தந்தையர்களை அவர்களை நோவினை செய்தவர்களாக இருப்பார்கள் என்றால் நிச்சயமாக சத்தியமாக இந்த உலகத்திலே அவர்கள் தண்டனை பெற்றவர்களாகத்தான் அல்லாஹ் அவர்களை மௌத்தாக்குவார். அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல்லு ஸுனூபி யுஅக்கிருல்லாஹு மின்ஹா மா ஷா இலா யௌமில் கியாமா. சொன்னார்கள், இந்த உலகத்திலே ஒவ்வொரு பாவமும் அதற்குரிய தண்டனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமையிலே அவன் வைத்திருக்கிறான். மறுமையிலே அந்த தண்டைகளுக்கு அல்லாஹ் வேதனையை வைத்திருக்கிறான். மறுமையிலே அவன் செய்யக்கூடிய ஒவ்வொரு பாவத்துக்கும் அவன் நாடினால் மறுமையில் அல்லாஹ் தண்டனை கொடுப்பான். இல்லா உஹூகல் வாலிதைன், பெற்றோர்களுக்கு ஒரு மனிதன் நோவினை செய்வான் என்றால் அந்த பாவத்தை தவிர, ஃபைன்னல்லாஹு யுஅஜ்ஜிலுஹு லிஸாஹிபிஹி ஃபில் ஹயாத் கபலல் மமாத். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மௌத்துக்கு முன்னாலே இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய ஒரு வேதனையை ஒரு பாவத்துக்கு கொடுப்பதாக இருந்தால் பெற்ற தாய் தந்தையருடைய மனதை யாரு நோவெடுக்கின்றார்களோ அவர்களுக்கு இந்த உலகத்திலே அல்லாஹ் தண்டனை கொடுத்துத்தான் அந்த குற்றத்துக்கு அல்லாஹ் அவனை அல்லாஹ் பிடிப்பான் என்பதாக அல்லாஹுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார். கண்ணியத்துக்குரியவர்களே, அருமையானவர்களே, பெரியோர்களே, இந்த உலகத்திலே நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு பாவமும் ஒவ்வொரு பாவத்துக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமையிலே அதற்குரிய தண்டனைகளை வைத்திருக்கிறார். அல்லாஹ் விரும்பினால், அவன் நாடினால் இந்த உலகத்திலும் அந்த பாவத்துக்கு தண்டனை கொடுக்கலாம். ஆனால் இந்த உலகத்திலே ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் ஒரு தண்டனையை கொடுத்து அவனை மௌத்தாக்குவது என்று சொன்னால் பெற்ற தாய் தந்தையர்களுடைய மனதை யார் நோவெடுக்கின்றார்களோ அவர்களுக்கு இப்படியான ஒரு தண்டனை இறங்கும் என்பதை அல்லாஹுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறியிருக்கின்றார்கள். பெற்றோர்களுடைய மனதை நோவிடிப்பது, அவங்கள வேதனைப்படுத்துவது, ஒரு மனிதன் இந்த உலகத்தில் மரணிப்பதற்கு முன்னாலே உலகத்திலே அவன் சோதிக்கப்பட்டு இந்த உலகத்திலே அல்லாஹ் அவனுக்கு ஒரு தண்டனை கொடுப்பான் என்பதாக அல்லாஹுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, அருமையானவர்களே, பெற்ற தாய் தந்தையர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அளப்பரியது. பெற்ற தாய் தந்தையருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் மிகவும் பெரியது. இந்த உலகத்திலே அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா தாய் தந்தையர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மிக பெரிதாக ஆக்கி வைத்திருக்கிறார். கண்ணியத்துக்குரியவர்களே, அருமையானவர்களே, பெரியோர்களே, இதே போன்றுதான் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா குடும்ப உறவு என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹதீஸ் குதுசியிலே சொல்கிறார், அனர் ரஹ்மான், இந்த உலகத்திலே ரஹ்மான் நானாக இருக்கிறேன், ஹலக்து ரஹிமா, பந்தத்துவத்தை நான் படைத்திருக்கிறேன், ஏந்த பேரிலிருந்துதான் ரஹ்மான் என்ற இதே பேரிலிருந்து ரஹிம் என்ற பந்தத்துவம், குடும்ப உறவு, இதற்கு நான் பேர் வைத்திருக்கிறேன். அரபியிலே பந்தத்துவம், குடும்ப உறவுக்கு, குடும்ப தொடர்புக்கு ரஹிம் என்ற பெயர், ரஹ்மான் என்ற அதே எழுத்திலிருந்து அதே ரா, அதே ஹா, அதே மீம், இந்த ரஹிம் என்ற பந்தத்துவம் என்று அரபியிலே சொல்லப்படக்கூடிய இதற்கு அல்லாஹ் அவனுடைய பேரிலிருந்தே அதிலிருந்து பிரித்து இந்த ரஹிம் என்ற பந்தத்துவ குடும்ப உறவுக்கு பேர் வைத்திருக்கிறார். எனவே யாரு குடும்ப உறவை சேர்ந்து வாழ்வாரோ, குடும்பத்தார்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்வார்களோ, அவர்களோடு அல்லாஹும் சேர்ந்து விடுகின்றார். அல்லாஹுடைய ரஹ்மத் அவர்களை சூழ்ந்து கொள்கின்றது. குடும்ப உறவை துண்டித்தவர்களாக சிறு சிறு பிரச்சனைகளுக்காக வேண்டி குடும்ப உறவை யாரு துண்டித்து வாழ்வார்களோ, அல்லாஹும் தன்னுடைய ரஹ்மத்திலிருந்து அவர்களை தூரமாக்கி விடுகின்றார். குடும்ப உறவு அவ்வளவு முக்கியமானது என்பதை அல்லாஹுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அருமையானவர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா இதே போன்றுதான் நாங்கள் பக்கத்து வீட்டார்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். நாளை மறுமையிலே எவ்வளவு தான் நல்ல அமல்களை நாம் செய்து கொண்டு வந்தாலும் பக்கத்து வீட்டார்களோடு அவர்களுடைய விடயங்களில் நாம் அவங்களை மனதை நோவிடுத்து கொண்டோ, அவங்களோடு உறவுகளை நாங்கள் பகைத்து கொண்டு வாழ்வோம் என்றால் நாளை மறுமையிலே நம்முடைய அமல்களை எல்லாம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டி ஏற்படும். பக்கத்து வீட்டார்களோடு எந்த அளவுக்கு அல்லாஹுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பக்கத்து வீட்டார்களை பற்றி சொன்னார்கள் என்றால், அல்லாஹுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்திலே சொன்னார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து எனக்கு பக்கத்து வீட்டார்களுடைய கடமைகளை எந்த அளவு சொன்னார்கள் என்றால், சில வேளை பக்கத்து வீட்டார்கள் எங்களுடைய பொருளுக்கு அவர்கள் வாரிசுக்காரர்களாக உரித்தானவர்களாக ஆகிவிடுவார்களோ என்று நான் பயப்படும் அளவுக்கு ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பக்கத்து வீட்டார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பற்றி சொல்லிவிட்டு சென்றார்கள் என்பதாக அல்லாஹுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இதே போன்றுதான் நாங்கள் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமோடு நாங்கள் நல்ல முறையிலே நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் முஸ்லிமு அகுல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் அடுத்த முஸ்லிமுடைய சகோதரர். நாம் ஒரு தாய் தந்தையருடைய பிள்ளைகள் எப்படி ஒற்றுமையாக இருக்கிறோமோ, நம்மள யாரும் ஒரே தாய் தந்தையர்களுடைய பிள்ளைகள், நாம் யாரும் நமக்கு மத்தியிலே சண்டை இட்டுக் கொள்ள மாட்டோம். யாராவது ஒரு குடும்பத்திலே ஒரு நானா ஒரு தம்பி இரண்டு பேரும் சண்டை இட்டுக் கொண்டிருப்பார்கள் என்றால் நாம் கேட்கின்றோம், ஆச்சரியமாக அவர்களிடம் கேட்போம், இவர்களுடைய உறவு இவர்கள் நானா தம்பியா என்பதாக கேட்போம். ஏனென்றால் சகோதரத்துவம், இஸ்லாம் அது சகோதரத்துவத்தை தான் அது தூண்டுகிறது. ஒரு தாய் தந்தையருடைய பிள்ளைகள் நிச்சயமாக ஒற்றுமையாக இருப்பார்கள். இதே போன்றுதான் ஒரு முஸ்லிம்கள் அவர்கள் எந்த கண்டத்தில் பிறந்திருக்கலாம், எந்த நாட்டில் வாழலாம், எந்த ஒரு மொழியை பேசலாம், அனைவரும் சகோதரர்கள் என்ற இந்த விடயத்தை தான் அல்லாஹுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சென்றார். கண்ணியத்துக்குரியவர்களே, அருமையானவர்களே, இந்த தூய்மையான மார்க்கம் இஸ்லாம் இருக்கிறது. இது முஸ்லிம்களை மட்டும் நேசித்து மற்ற மதத்தவர்களை, பிற மதத்தவர்களை ஒதுக்கி தள்ள வேண்டும் என்ற ஒரு குறுகிய நோக்கம் கொண்ட ஒரு மார்க்கம் அல்ல. இந்த புனிதமான மார்க்கம் இருக்கிறதே, இந்த அல்லாஹுடைய இந்த மார்க்கம் இருக்கிறதே இஸ்லாம், இது முஸ்லிம்களை மட்டும் நேசித்து பிற மதத்தவர்களை ஒதுக்கி தள்ள வேண்டும் என்ற ஒரு குறுகிய நோக்கம் கொண்ட ஒரு மார்க்கம் அல்ல. மாற்றமாக நம்முடைய மற்ற வேற்றுமத சகோதரர்களோடும் நல்ல முறையிலே நடந்து கொள்ள வேண்டும் என்பதாக சொல்லி வைத்திருக்கிறார் அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மதீனா முனவ்வராவுக்கு கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவர்களுடைய பாதிரிமார்கள் அவர்கள் மதீனா முனவ்வராவுக்கு அவருடைய மார்க்க விடயமாக வந்த சந்தர்ப்பத்தில் யாரும் இடம் கொடுக்கவில்லை. அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசல் ஒரு மூலையை ஒதுக்கி கொடுத்தார்கள் அந்த கிறிஸ்தவ பாதர்கள் அவர்கள் தங்குவதற்காக. இஸ்லாம் எந்த அளவுக்கு அடுத்த மக்களை மதித்து வாழணும் என்பதை அழகாக சொல்லி இருக்கிறது என்பதை இதிலிருந்து நாங்கள் புரிந்து கொள்ளலாம். எனவே நாம் அனைவரும், முழு உலகத்தில் வாழக்கூடிய அனைவரும் ஒரே தாய் தந்தையருடைய பிள்ளைகளுக்கு பிறந்தவர்களைப் போன்றோ சகோதர வாஞ்சையோடு வாழ வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, சங்கையானவர்களே, பெரியோர்களே, இதே போன்றுதான் ஒரு கணவன் மனைவி குடும்ப வாழ்க்கை இல்லற வாழ்க்கை இது சீராக அமைய வேண்டும் என்றால், ஒரு குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக அமைய வேண்டும் என்றால், ஒரு குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக அமைய வேண்டும் என்றால் கணவன் மனைவி தமக்கு மத்தியிலே இந்த இரண்டு பிரிவினர்களும் தமக்கு மத்தியிலே ஒவ்வொருவரும் புரிந்துணர்வோடு செயல்பட வேண்டும். ஒவ்வொருவரும் அடுத்தவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மதித்து வாழ வேண்டும். கணவன் தன்னுடைய மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மதித்து முறையாக செயல்பட வேண்டும். மனைவி தன்னுடைய கணவனை மதித்து அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக நிறைவேற்றும் போதோ குடும்ப வாழ்க்கை அது சந்தோஷமாக அமையும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய பரிசுத்தமான குர்ஆனில் கூட சொல்லுகிறான், வாஷிருஹுன்ன பில் மஅரூஃப், நீங்கள் உங்களுடைய மனைவிமார்களோடு நல்ல முறையிலே நடந்து கொள்ளுங்கள் என்பதாக குறிப்பிடுகின்றார். கண்ணியத்துக்குரியவர்களே, அருமையானவர்களே, பெரியோர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒவ்வொரு திருமணமாக கூடிய மனிதனுக்கும் அல்லாஹ் கட்டளையிடுகின்றார், திருமணமானவர்களும் மௌத்து வரைக்கும் நீங்கள் உங்களுடைய மனைவிமார்களோடு நல்ல முறையிலே நடந்து கொள்ள வேண்டும். நீங்கள் உங்களுடைய நல்ல பண்பாடு, உங்களுடைய அகலாக்க காட்டக்கூடிய இடம் உங்களுடைய மனைவிமார்களோடு நல்ல முறையில நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, அருமையானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹைருக்கும் உங்கள மிகச்சிறந்த மனிதன் யார் என்று நான் சொல்லட்டுமா? அவர் முழு உலகத்திலும் நல்லவராக இருக்கலாம், எல்லா மக்களோடும் நல்ல முறையில் நடந்து கொள்ளலாம், ஆனால் உலகத்தில் மிகச்சிறந்த மனிதர் யார் என்று சொல்லட்டுமா? ஹைருக்கும் லிஅஹ்லிஹி, தன்னுடைய மனைவியோடு யார் நல்ல முறையிலே நடந்து கொள்வாரோ, தன்னுடைய மனைவி பிள்ளைகளோடு நல்ல முறையிலே யாரு நடந்து கொள்வாரோ, இவர்தான் இந்த உலகத்திலே மிகச்சிறந்த மனிதர் என்பதாக அல்லாஹுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அவர் மக்களோடு நல்ல முறையிலே நடந்து கொள்ளலாம், மக்களோடு இனிமையாக கதைக்கலாம், தன்னுடைய மனைவியோடு இரக்கமாக, பாசமாக, அன்பாக யாரு நடப்பாரோ இவர்தான் நல்ல மனிதர் என்பதாக நான் சொல்லுவேன் என்பதாக அல்லாஹுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, வஅன கைருக்கும் லியஹ்லி, நான் என்னுடைய மனைவி மக்களோடு நான் நல்ல முறையிலே நடந்து கொள்கிறேன் என்பதையும் அல்லாஹுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய குடும்ப வாழ்க்கையா அழகான முறையில தன்னுடைய மனைவிமார்களோடு நடந்திருக்கின்றார்கள். எனவே உலகத்திலே நல்ல மனிதராக அவர் தொழுகின்றார், அவர் நோன்பு நோக்கின்றார், ஆனால் அல்லாத கடமையை மதித்து வாழ்கிறார். தன்னுடைய மனைவி மக்களோடு முறை தவறி நடக்கின்றார். மனைவியோடு அவர் தன்னுடைய நடத்தையில் அவர் மோசமாக நடந்து கொள்கிறார். மனைவியோடு அவர் முறை தவறி நடந்து கொள்கிறார் என்றால் இவர் இந்த உலகத்திலே போற்றப்படக்கூடிய ஒரு மனிதர் அல்ல என்பதை நபி அவர்கள் இந்த ஹதீஸிலே சுட்டிக்காட்டுகின்றார்கள். எல்லா மக்களுக்கும் நல்லவராக இருக்கலாம், ஆனால் தன்னுடைய மனைவி மக்களோடோ தன்னுடைய மனைவியோடோ பிள்ளைகளோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளக்கூடிய இந்த மனிதன் தான் உலகத்திலே மிகச்சிறந்த மனிதர் என்பதாக அல்லாஹுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார். மேலும் அல்லாஹுடைய நபி அவர்கள் தம்முடைய இறுதி ஹஜ்ஜிலே அவர்கள் உபதேசிக்கின்றார்கள். கடைசி ஹஜ்ஜி தன்னுடைய கடைசி உபதேசமாக அல்லாஹுடைய நபி அவர்கள் சொல்லும் போதோ உங்களுடைய மனைவிமார்களுடைய விடயத்திலே நீங்கள் நல்ல முறையிலே நடந்து கொள்ளுங்கள், அவர்களுடைய விடயத்திலே மிருதுவாக நடந்து கொள்ளுங்கள், உங்களுடைய மனைவிமார்களோடு நீங்கள் அன்பாக நடந்து கொள்ளுங்கள், உங்களுடைய மனைவிமார்களோடு நீங்கள் இரக்கமாக நடந்து கொள்ளுங்கள், அவர்கள் உங்களிடம் நம்பி ஒப்படைக்கப்படக்கூடிய அல்லாஹுடைய அமானித சொத்துக்கள் என்பதாக சொன்னார். அல்லாஹுடைய நபி அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய மனைவிமார்கள் அல்லாஹ்விடத்திலிருந்து உங்களுக்கு நம்பி ஒப்படைக்கப்படக்கூடிய அமானிதங்கள் என்பதாக சொல்லுகின்றார்கள். ஆண்களுக்கு ஒவ்வொரு கணவனுக்கும் ஒவ்வொரு திருமணமானவங்களையும் பார்த்து நபி அவர்கள் சொல்லக்கூடிய அறிவுரை என்னவென்றால் அல்லாஹுடைய ஒரு அமானிதத்தை நீங்கள் சுமந்திருக்கிறீர்கள். எனவே ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை மதிக்கக்கூடியவராக அவருடைய குடும்ப கௌரவம் அந்தஸ்து ஒரு மனைவியுடைய அவள் எப்படியான நிலைமையில் அவள் என்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார், அவளுடைய கடமைகள் எனக்கு எந்த அளவு இருந்து கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும். இதே போன்றுதான் அல்லாஹுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கணவன் தன்னுடைய மனைவியோடு நல்ல முறையிலே நடந்து கொள்ள வேண்டும் என்பதாக சொல்ல வரும்போது ஒரு மனைவி அந்த மனைவியும் தன்னுடைய கணவனை மதித்து வாழ வேண்டும். ஒரு கணவனுடைய அந்தத்து என்ன, அவருடைய குடும்ப கௌரவம் என்ன, அல்லாஹ் நரகத்திலிருந்து எம்மை பாதுகாப்பதற்காகத்தான் இந்த கணவனை நமக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான் என்ற உணர்வோடு செயல்பட வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கணவன் அவர் தன்னுடைய மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை போன்றுதான் ஒரு மனைவி தந்த கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் அழகாக சொல்லி வைத்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் சொன்னார்கள், எந்த பெண்மணி தன்னுடைய கணவன் திருப்தி அடைந்திருக்கும் நிலைமையில் அவளுக்கு மௌத்து வருமோ அவள் சொர்க்கலோகம் சென்று விட்டாள் என்பதாக சொன்னார். எந்த பெண்மணி தன் கணவன் அவர் திருப்தி அடைந்திருக்கும் நிலைமையில் அவளுக்கு மௌத்து வருமோ அவள் நேரடியாக அவள் சொர்க்கலோகம் சென்று கொள் விடுவாள் என்பதாக அல்லாஹுடைய நபி அவர்கள் சொன்னதாக ஹஜ்ரத் உம்மு ஸலமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த பெண்மணி 5 நேரமும் தொழுதோ ரமலானுடைய மாதம் நோன்பு நோற்றோ தன்னுடைய கற்பையும் அவள் பாதுகாத்து கொண்டோ தன்னுடைய கணவனுக்கு வழிபட்டு நடப்பாளோ நாளை மறுமையில் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா சொர்க்கலோகத்துடைய அனைத்து வாயிலையும் இவளுக்காக வேண்டி திறந்து உனக்கு விருப்பமான வாயிலினால நீ சொர்க்கலோகம் சென்று கொள்வாயாக என்பதாக அல்லாஹ் கட்டளை பிறப்பிப்பார். கண்ணியத்துக்குரியவர்களே, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், ஒரு பெண்மணி 5 நேரமும் தொழுது கொண்டு ரமலானுடைய மாதம் வரும்போது நோன்பு நோற்று கொண்டோ தன்னுடைய கற்பையும் அவள் பாதுகாத்து கொண்டோ தன்னுடைய கணவனுக்கு வழிபட்டு நடக்கக்கூடிய பெண்மணி கல்லா எவ்வளவு ஒரு உயர்ந்த அந்தத்தை கொடுத்திருக்கிறார் என்பதை சிந்திக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஈரான்ல கூஃபா நாட்டிலிருந்து ஒரு கூட்டத்தினர்கள் வந்தார்கள். அந்த ஊருக்கு சென்று விட்டு வந்த அந்த சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூல் அல்லாஹ், அந்த நாட்டிலே நாம் பார்த்தோம், அந்த நாட்டுடைய படை தளபதிக்கு மக்கள் எல்லாம் சிரம் பணிகிறார்கள். யா ரசூல் அல்லாஹ், அல்லாஹுடைய நபியே, நாயகமே, நீங்கள் அல்லாஹுடைய ரசூலாக இருந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த உலகத்திலே சிரம் பணிவதற்கு மிகவும் தகுதியானவர் தாங்கள் தான் என்பதாக சொன்ன போது அல்லாஹுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தஃபாலு, நீங்கள் அவ்வாறு செய்யாதீர்கள். இந்த உலகத்திலே யாரும் எந்த ஒரு மனிதனும் இன்னொரு மனிதனுக்கு சிரம் பணிவது கூடாது. இந்த உலகத்திலே யாரும் ஒரு மனிதர் இன்னொரு மனிதனுக்கு சிரம் பணிவது கூடாது. இந்த உலகத்திலே யாராவது ஒரு மனிதர் இன்னொரு மனிதனுக்கு சிரம் பணியணும் என்ற கட்டளை நான் கொடுப்பேன் என்றால் ஒரு பெண்ணுக்கு தன்னுடைய கணவனுக்கு தான் சிரம் பணியணும் என்பதாக நான் சொல்லுவேன் என்பதாக அல்லாஹுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்றால், ஒரு மனைவிக்கு தன்னுடைய கணவன் மீது எந்த அளவுக்கு கடமைகள் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் அந்த மனைவிக்காக ஒரு கணவன் சிரமப்படுகின்றார், கஷ்டப்படுகின்றார், அந்த மனைவியுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக இரவு பகலாக உழைக்கின்றார். அந்த மனைவிக்கு தேவையான அத்துணை விடயங்களையும் கணவன் செய்து கொடுப்பது அவருடைய கடமையாக இருக்கிறது. அந்த மனைவிக்கு தேவையான ஆடைகளை, அணிகலன்களை வாங்கி கொடுக்கின்றார். இப்படியான ஒரு கணவனுக்கு ஒரு பெண் நிச்சயமாக அவள் மீது இவ்வளவு கடமைகள் இருந்து கொண்டிருக்கிறது என்பதாக அல்லாஹுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். எனவே ஒரு குடும்ப வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய நேரத்திலே ஒரு கணவன் தன்னுடைய மனைவியுடைய கடமைகளை உணர்ந்து செயல்பட வேண்டும். ஒரு மனைவியானவள் தன்னுடைய கணவனுடைய கடமைகளை உணர்ந்து செயல்படுவதன் மூலமாக நிச்சயமாக அந்த குடும்ப வாழ்க்கை ஒரு சந்தோஷமான வாழ்க்கையாக இந்த உலகத்தில் மட்டுமல்ல இவர்களுடைய வாழ்க்கை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமையிலும் இவர்கள் சந்தோஷமாக வாழக்கூடியவர்களாக இருப்பார்கள். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, பெரியவர்களே, நேரமும் இடம் தராமல் இருக்கின்றது. ஒரு குடும்ப வாழ்க்கை என்று சொல்லும் போதோ இரண்டு பிரிவினர்களும் அவர்கள் விட்டு கொடுத்தோ மன்னித்து அடுத்தவர்களை மதித்து வாழும் போதோ ஒரு குடும்பம் சந்தோஷமான குடும்பமாக, அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு குடும்பமாக அது மாறுவதற்கு இரண்டு பேருக்கு மத்தியிலே புரிந்துணர்வோடு செயல்பட வேண்டும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த வாழ்க்கையின் மூலமாக எங்களுக்கு கற்றுத்தருகிறார். எனவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே, நல்ல வேளையிலே அல்லாஹ் நம் அனைவரையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. அல்லாஹுடைய திருப்திக்காக இந்த உலகத்திலே வாழ்ந்த நல்ல மக்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக. அல்லாஹ் இந்த இடத்திலே நாம் ஒன்று சேர்ந்த இந்த நல்ல சந்தர்ப்பத்தை மூலமாக அல்லாஹ் நமக்கு நல்ல பிரயோசனங்களை தந்து நாளை மறுமையிலே உயர்ந்த சொர்க்கலோகத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நசீபாக்குவானாக. வாஹிர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பல் ஆலமீன். குல் லில் கௌனி வ குல்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.